சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 15, 2026. தலைப்பு: ஆத்மா. கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ரோமர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் அன்பு மாயமட்டதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதேயன்றி சபியாதிருங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து நீதிமொழிகள். கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆதியாகமம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பீர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் வேளைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. ஆதியாகமம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனபலிகளாக பலியிட்டான். ஆதியாகமம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். சங்கீதம். பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. பேதுரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படியிருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு பதினொருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்களல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். தெசலோனிக்கேயர். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். கொலோசேயர். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலில் பயன்படுத்தப்படுவது போல ஆன்மா என்பது ஆவி அல்லது கடவுளின் ஒத்த சொல்லாகும். தெய்வீக மனம் புல்லின் நுனியிலிருந்து நட்சத்திரம் வரை அனைத்து அடையாளங்களையும் தனித்துவமாகவும் நித்தியமாகவும் பராமரிக்கிறது. கேள்விகள்: கடவுளின் அடையாளங்கள் என்ன? ஆன்மா என்றால் என்ன? உருவாக்கப்பட்ட பொருளில் உயிர் அல்லது ஆன்மா இருக்கிறதா? ஆன்மா என்பது ஆவி, கடவுள், வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு வெளியே உள்ள படைப்பு, ஆளும் எல்லையற்ற கொள்கைக்கு ஒத்ததாகும். இது வடிவங்கள் மட்டுமே பிரதிபலிக்கிறது. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், உயிர் மற்றும் அறிவு. இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் அல்ல. ஆன்மா ஒருபோதும் ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. வாழ்க்கை என்பது ஆன்மாவின் விதி, சத்திய ஆவியின் விதி கூட. ஆன்மா ஒருபோதும் அதன் பிரதிநிதி இல்லாமல் இல்லை. மனிதனின் தனிப்பட்ட உயிரினம் ஆன்மாவை போலவே மயக்கத்தில் இறக்கவோ அல்லது மறைந்து போகவோ முடியாது, ஏனெனில் இரண்டும் அழியாதவை. ஆன்மா என்பது மனிதனின் தெய்வீக கொள்கை. அது ஒருபோதும் பாவம் செய்யாது, எனவே ஆன்மாவின் அழியாத தன்மை. அறிவியலில் பாவம் செய்வது ஆன்மா அல்ல, பொருள் உணர்வுதான் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். மேலும் அது இழக்கப்படுவது பாவ உணர்வுதான், பாவ ஆன்மா அல்ல என்பதை கண்டறியலாம். புரிதல் வாழ்க்கை மற்றும் அறிவின் நிலைப்பாடுகளை ஒரு பொருளிலிருந்து ஆன்மீக அடிப்படைக்கு மாற்றும் போது நாம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை பெறுவோம், ஆன்மாவின் மீது உணர்வின் கட்டுப்பாட்டை பெறுவோம். மேலும் கிறிஸ்தவத்தை அல்லது உண்மையை அதன் தெய்வீக கொள்கையில் உணர்வோம். இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் பெறப்படுவதற்கும் அவனது திறன்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கும் இதுவே உச்சக்கட்டமாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலை அங்கீகரிப்பதற்கு முன்பு நிறைவேற்றப்பட வேண்டிய மகத்தான வேலையை கருத்தில் கொண்டு வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை அதன் பிழையை கைவிட தயாராக இருப்பது மிகவும் முக்கியமானது. மனிதனின் ஞானம் பாவத்தில் திருப்தியை காணவில்லை, ஏனெனில் கடவுள் பாவத்தை துன்பத்திற்கு தண்டனை விதித்துள்ளார். பொருளின் கற்பனையான வாழ்க்கையில் நம்பிக்கையின் கூர்மையான அனுபவங்களும் நமது ஏமாற்றங்களும் இடைவிடாத துயரங்களும் சோர்வடைந்த குழந்தைகளைப் போல தெய்வீக அன்பின் கரங்களுக்கு நம்மை திருப்புகின்றன. பின்னர் நாம் தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளத் தொடங்குகிறோம். இந்த பாலூட்டும் செயல்முறை இல்லாமல் தேடுவதன் மூலம் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? ஒருவரின் பிழையிலிருந்து விடுபடுவதை விட சத்தியத்தை விரும்புவது எளிது. கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்ள மனிதர்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் அவற்றுக்காக பாடுபடாமல் இருப்பதன் உண்மைகளை அவர்களால் கிறிஸ்தவ அறிவியலிலிருந்து பெற முடியாது. இந்த போராட்டம் எல்லா வகையான பிழைகளையும் கைவிடுவதற்கும் நன்மையை தவிர வேறு எந்த உணர்வையும் கொண்டிருக்காமல் இருப்பதற்கும் முயற்சி செய்வதில் உள்ளது. அன்பின் ஆரோக்கியமான தண்டனைகள் மூலம் அறிவியலின் அடையாளங்களான நீதி, அமைதி மற்றும் தூய்மையை நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேற உதவுகிறோம். சத்தியத்தின் எல்லையற்ற பணிகளைக் கண்டு நாம் இடைநிறுத்தப்படுகிறோம். கடவுளுக்காக காத்திருங்கள். பின்னர் எல்லையற்ற சிந்தனை பரவசமடைந்து வரையறுக்கப்படாத கருத்தாக்கம் தெய்வீக மகிமையை அடைய இறக்கைகள் கொண்டதாக மாறும் வரை நாம் முன்னேறுகிறோம். மேலும் புரிந்து கொள்ள நாம் ஏற்கனவே அறிந்ததை நடைமுறைப்படுத்த வேண்டும். உண்மை புரிந்து கொள்ளப்படும் போது நிரூபிக்கத்தக்கது. மேலும் நிரூபிக்கப்படும் வரை நன்மை புரிந்து கொள்ளப்படாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் உண்மையாக இருந்தால் நாம் பலவற்றின் மீது ஆட்சியாளர்களாக ஆக்கப்படுவோம். ஆனால் பயன்படுத்தப்படாத ஒரு திறமை சிதைந்து தொலைந்து போகிறது. நோயாளிகள் அல்லது பாவம் செய்பவர்கள் விழித்தெழுந்து தங்களிடம் இல்லாதவற்றின் தேவையை உணரும் போது அவர்கள் தெய்வீக அறிவியலை ஏற்றுக்கொள்வார்கள். அது ஆன்மாவை நோக்கி ஈர்க்கப்பட்டு பொருள் உணர்விலிருந்து விலகி உடலிலிருந்து சிந்தனையை நீக்கி மரண மனதை கூட நோய் அல்லது பாவத்தை விட சிறந்த ஒன்றை பற்றிய சிந்தனைக்கு உயர்த்துகிறது. கடவுளை பற்றிய உண்மையான யோசனை வாழ்க்கை மற்றும் அன்பின் உண்மையான புரிதலை தருகிறது. வெற்றியின் கல்லறையை கொள்ளையடிக்கிறது. அனைத்து பாவங்களையும் பிற மனங்கள் உள்ளன என்ற மாயையையும் நீக்குகிறது. மேலும் மரணத்தை அழிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலின் விளைவுகள் உணரப்படுவது போல் அதிகம் காணப்படுவதில்லை. அது உண்மை தன்னை வெளிப்படுத்தும் அமைதியான சிறிய குரல் ஆகும். நாம் இந்த உச்சரிப்பிலிருந்து விலகிச் செல்கிறோம் அல்லது அதை கேட்டு மேலே செல்கிறோம். மனிதனின் உயர்ந்த இயல்பு தாழ்ந்தவர்களால் ஆளப்படுவதில்லை. அப்படி இருந்தால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும். வாழ்க்கையை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் புகார் செய்யும் தீமைகளை உருவாக்குகின்றன. மனிதர்கள் பொருள் விதிகளை நம்புவதாலும் மன அறிவியலை நிராகரிப்பதாலும் இது பொருள் முதல்வாதத்தை முதலில் ஆக்குவதில்லை. ஆன்மாவின் உயர்ந்த விதியை நிலைநிறுத்துவதில்லை. இருப்பு அறிவியலை புரிந்து கொண்டால் கட்டுப்படுத்தும் மனதை விட நுரையீரல் நோயை தடுப்பதற்கு ஃப்ளானல் சிறந்தது என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள். அறிவியலில் மனிதன் ஆன்மாவின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவன் அவனது வம்சாவளியை உருவாக்குகிறான். அவனது தோற்றம் மனிதர்களைப் போல மிருகத்தனமான உள்ளுணர்வில் இல்லை. அல்லது அறிவை அடைவதற்கு முன்பு அவன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆவி என்பது அவனது பழமையான மற்றும் இறுதி இருப்பின் மூலமாகும். கடவுள் அவனது தந்தை. வாழ்க்கை என்பது அவனது இருப்பின் சட்டம். நமது ஆண்டவரும் எஜமானரும் ஆன்மீக எழுச்சியின் மூலம் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், இறந்தவர்களை எழுப்பினார். காற்று மற்றும் அலைகளை கூட அவருக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ளும் போது விலங்கு இயல்புகள் குணத்திற்கு வலிமை அளிக்கக்கூடும் என்ற கருத்து மிகவும் அபத்தமானது. கிருபையும் சத்தியமும் மற்ற எல்லா வழிகளையும் முறைகளையும் விட சக்தி வாய்ந்தவை. பிரபலமான கிறிஸ்தவத்தின் வரையறுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆன்மீக சக்தி இல்லாதது பல நூற்றாண்டுகளின் உழைப்பை மௌனமாக்குவதில்லை. உடல் ரீதியானது அல்ல, ஆன்மீக உணர்வு தேவை. பாவம், நோய் மற்றும் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மனிதன் உண்மையான சாயல் அல்லது ஆன்மீக இலட்சியத்தை முன்வைக்கிறான். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளையில் நிறைய விஷயங்கள் அடங்கும். வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாட்டை சரணடைவது கூட. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது. மேலும் ஆன்மா நமது எஜமானராக இருக்கும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.